அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஜூலை மாதம் 19 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் இரு சமூக மாணவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு பற்றிய விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது குறித்த செய்தி,
எங்களுடைய பல்கலைக்கழகம் ஒரு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது என்பதை நான் சொல்லியிருக்கேன். இந்த விசாரணை குழு மிக விரைவில் அதனுடைய அறிக்கையை தர வேண்டும்.
தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரை நியமிப்பதில் தொடரும் சர்ச்சை குறித்த செய்தி,
எனக்கு அந்த கடிதத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை சார். என்னுடைய கையெழுத்துங்கிறது உண்மை, ஆனால் அந்த கையெழுத்தை ஸ்கேன் பண்ணி அதை இணைச்சிட்டாங்க.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரியம் மைக்கேல் மற்றும் விஷ்ணுபிரியா.
துருக்கியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தோல்வியில் முடிந்த ஆட்சி கவிழ்ப்பு சதியை தொடர்ந்து நடைபெறும் நடவடிக்கைகள் கல்வித்துறை வட்டாரத்தையும் எட்டியுள்ளன. 15,000 மேற்பட்ட ஊழியர்களை கல்வி அமைச்சகம் பணியிடை நீக்கம் செய்துள்ளது. துருக்கியின் உயர்கல்வி வாரியம் தனியார் மற்றும் அரசு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 1,500 மேற்பட்ட டீன்களை பதவி விலக உத்தரவிட்டுள்ளதாக அரசு செய்தி முகமை அனடோலு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆட்சி கவிழ்ப்பு ஈடுபட்டதாக அரசால் குற்றம் சுமத்தப்பட்ட இயக்கம் வேரோடு அழிக்கப்படும் என்று துருக்கி பிரதமர் உறுதியளித்துள்ளார். ஆயிரத்திற்கு மேலான சிப்பாய்கள், போலீசார் மற்றும் அதிகாரிகள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர் அல்லது பணியிடை நீக்கம் அல்லது பணியிலிருந்து தூக்கப்பட்டுள்ளனர்.
துருக்கியில் பெரிய அளவில் நீதிபதிகள் மற்றும் அரசு வழக்கறிஞர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது குறித்து தாம் பெரிய அளவில் அச்சமடைந்துள்ளதாக ஐநாவின் மனித உரிமை ஆணையர் சயீது ராத் அல் உசைன் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்களை சுயாதீன கண்காணிப்பாளர்கள் அணுக அனுமதிக்க அவர் வலியுறுத்தியுள்ளார். துருக்கியில் மரண தண்டனையை மீண்டும் அறிமுகம் செய்வது ஒரு பிற்போக்குத்தனமான முயற்சி என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாத குழுவினருடைய கையால் வரையப்பட்ட கொடி ஒன்று ரயிலில் பயணிகளை தாக்கிய ஆப்கான் தஞ்சம் கோரியின் அறையிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக ஜெர்மனியின் தென்பகுதி ஆட்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். 17 அந்த புலம்பெயர்ந்தவர் வூல்ஸ்பர்க் நகருக்கு அருகில் திங்கட்கிழமை நடத்திய கத்தி மற்றும் கோடரி தாக்குதலால் 5 காயமுற்றனர். பின்னர் அவர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். தாக்குதல்தாரி அவராகவே தீவிரவாத சித்தாந்தத்திற்கு தன்வயமாக ஆட்பட்டு இதனை செய்திருக்கலாம் என்பதற்கு சான்றுகள் உள்ளன என்று பவாரியா மாநில உள்துறை அமைச்சர் யோவாகிம் ஹெர்மான் கூறியிருக்கிறார். இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாத குழுவினர் இதில் ஈடுபட்டதற்கான சான்றுகளை வழங்காவிட்டாலும் தாக்குதல் நடத்தியவர் அதனுடைய படையினரில் ஒருவர் என்று விவரித்துள்ளது.
ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலக முடிவு செய்த மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு உலக பொருளாதார கண்ணோட்டத்தை மந்தமாக்கியுள்ளது என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்திருக்கிறது. உலக பொருளாதார வளர்ச்சியின் கணிப்பு இந்த ஆண்டு 3.1% என்றும் 2017 3.4% என்று குறைந்திருப்பதாக அதன் புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியை உறுதியாக இப்போதே கணிப்பதற்கான காலம் இன்னும் வரவில்லை என்பதை சர்வதேச நாணய நிதியம் ஏற்றுக்கொண்டுள்ளது. முன்னேறிய நாடுகளில் வளர்ச்சி கணிப்பில் பிரிட்டனே அதிக சதவீத குறைப்பை சந்திக்கிறது.
ரியோடி ஜெனிரோவில் நடைபெறும் அடுத்த மாத விளையாட்டுகளில் ரஷ்யாவின் மீதான உடனடியான மற்றும் முழுமையான தடை விதிப்பதை மட்டும் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி நிறுத்தி வைத்துள்ளது. தீர்மானம் எடுப்பதற்கு முன்னால் சட்ட ரீதியான மாற்று வழிகளை கண்டறியப் போவதாக இந்த கமிட்டியின் 15 உறுப்பினர்கள் அடங்கிய செயற்குழு தெரிவித்திருக்கிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை கண்ணோட்டம். யாழ் பல்கலைக்கழகத்தில் இரு சமூக மாணவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு குறித்த விசாரணை ஆரம்பித்துள்ள நிலையில் நாளை பல்கலைக்கழகம் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இரு தினங்களுக்கு முன்னர் தமிழ் மற்றும் சிங்கள மாணவர் குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற கைகலப்பு சம்பவமானது சாதாரண சிறிய சம்பவம் என்றும் இனவாத நோக்கத்தில் அங்கு எதுவும் இடம்பெறவில்லை எனவும் அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் செய்தியாளர்களிடம் கூறியிருக்கின்றார். 10 சிங்கள மாணவர்கள் காயமடைந்த இந்த மோதல் சம்பவமானது இனவாத நோக்கில் இடம்பெற்றதாக தென்பகுதியில் பிரச்சாரங்கள் எழுந்திருப்பதை அடுத்து அனுர பிரியதர்சன யாப்பா, கருணாரத்ன பரணவிதான மற்றும் டி எம் சுவாமிநாதன் ஆகிய 3 அமைச்சர்கள் அடங்கிய குழுவினர் உண்மை நிலைமையை நேரில் கண்டறிவதற்காக யாழ் பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருந்தனர். துணைவேந்தர் வசந்தி அரசட்டினம் தலைமையில் பல்கலைக்கழக பீடாதிபதிகள் தமிழ் மற்றும் சிங்கள மாணவர் தலைவர்களையும் அமைச்சர்கள் குழுவினர் சந்தித்து அங்கு நடைபெற்ற சம்பவம் குறித்து விரிவாக கேட்டறிந்தனர். அதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா அவர்கள் அங்கு இப்போது அமைதி நிலவுவதாக தெரிவித்தார்.
Actually now we had a minor incident here. It is over. Vice Chancellor is taking.
உண்மையிலேயே இங்கு ஒரு சிறிய சம்பவமே இடம்பெற்றிருந்தது. அது இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது. மூடப்பட்டுள்ள பல்கலைக்கழகத்தை மீண்டும் திறப்பதற்காக பீடாதிபதிகள், விரிவுரையாளர்கள், மாணவர்களுடன் இணைந்து துணைவேந்தர் நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார். இதுபோன்ற அசம்பாவிதங்கள் இனிமேல் இங்கு இடம்பெற மாட்டாது என்றும் அமைதியான முறையில் பல்கலைக்கழகம் இயங்கும் என்றும் தமிழ் மற்றும் சிங்கள மாணவர்கள் எங்களிடம் உறுதியளித்திருக்கின்றார்கள். இங்கு இடம்பெற்ற சம்பவம் குறித்து ஒழுக்காற்று விசாரணை பல்கலைக்கழக நடத்தப்படும் என்றார் அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா அவர்கள். அமைச்சர் குழுவினரின் விஜயம் குறித்து யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வசந்தி அரசரட்னம் அவர்களும் செய்தியாளர்களிடம் விவரம் தெரிவித்தார்.
எங்களுடைய பல்கலைக்கழகம் ஒரு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது என்பதை நான் சொல்லியிருக்கேன். இந்த விசாரணை குழு மிக விரைவில் அதனுடைய அறிக்கையை தர வேண்டும். இந்த பிரச்சனைக்கு காரணமானவர்களை இனம் கண்டு கட்டாயம் அவர்கள் மீது பல்கலைக்கழகம் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். அந்த விசாரணை குழுவின் அறிக்கையை தமக்கும் எங்களுடைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மற்றும் உயர்கல்வி அமைச்சுக்கும் கொடுக்குமாறும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள்
என்றார் துணைவேந்தர் வசந்தி அரசரட்னம் அவர்கள். நாளை யாழ் பல்கலைக்கழகத்தின் சில பிரிவுகளும் கிளிநொச்சி மற்றும் வவுனியா ஆகிய நகரங்களில் அமைந்துள்ள வளாகங்களும் திறக்கப்பட உள்ளன என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் யாழ் பல்கலைக்கழக சம்பவத்தில் காயமடைந்த மாணவர்கள் அளித்துள்ள வாக்குமூலத்தின் அடிப்படையில் மோதல்களுக்கு காரணமானவர்களை தேடி கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கின்றார்கள்.
மாணிக்க வாசகம். இலங்கையில் தமிழ்நாடு சிறு மற்றும் குறுந்தொழில் சங்க பிரதிநிதிகள் இன்று கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமதை சந்தித்தனர். இந்த முதலீடு தொடர்பாக அவர்கள் பேசியுள்ளனர். இந்த சந்திப்பு தொடர்பாக அச்சங்கத்தின் துணைத் தலைவர் சி கே மோகனை தொடர்பு கொண்டு கேட்டார் எமது செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
என்னென்ன மாதிரியான திட்டங்கள் அவங்க வகுக்கிறாங்க, அதுல எந்தெந்த விதமான இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னென்ன விதமா பண்ணலாம், அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அதை வந்து ரொம்ப விளக்கமாக எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு தெளிவுபடுத்தி சொன்னாங்க. இதன் மூலமாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில் முதலீட்டாளர்களை இங்கே வந்து கொண்டு வந்து இங்கே என்னென்ன தொழில்கள் செய்யலாம், அல்லது இங்கிருந்து என்ன விதமான பொருட்களை நம்ம திரும்ப வாணிகம் செய்ய முடியும், இந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோடு நாங்களும் உரையாடி இருக்கோம்.
இந்த சந்திப்பின் போது முதலீட்டுக்குரிய திட்டங்கள் என்று முதலமைச்சரால் ஏதாவது யோசனைகள் அங்கு முன்வைக்கப்பட்டதா?
ஒன்னு வந்து டூரிசம் பத்தி நிறைய சொன்னாங்க, ரெண்டாவது வந்து விவசாயம், இயற்கை விவசாயத்துக்கு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஹேண்ட்லூம் ஃபேப்ரிக்ஸுக்கு நிறைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, இங்க நிறைய பண்ண முடியும் அப்படின்னு அதையும் சொன்னாங்க. இது எல்லாமே தமிழ்நாட்டில இருந்து இங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அதனோட முதலீட்டுகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய முதலீட்டு இல்லாம வாழ்க்கை வாழ்வாதாரத்தை ஒட்டி நிறைய பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி சிறு மற்றும் குறிஞ்சிகள் செய்யும் போது அதெல்லாம் ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. இவங்களெல்லாம் இந்த கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு முதல்ல வந்து ஆய்வு செஞ்சுட்டு இதுல எதெல்லாம் இங்க வந்து என்ன பண்ண முடியும், இங்க இருந்து என்ன விதமான பொருட்கள் நாங்க அங்க வியாபாரம் செய்ய முடியுங்கிறத உத்தேசிச்சு திரும்பவும் நாங்க ஒரு டெலிகேஷனா வர்றதுக்கு உத்தேசிச்சு.
தமிழ்நாடு சிறு மற்றும் குறுந்தொழில் சங்க துணைத் தலைவர் சி கே மோகன். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொடர்வது தமிழக கண்ணோட்டம். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக முன்னாள் அமைச்சர் திருநாவுக்கரசரை நியமிக்க கூடாது என்று சோனியாவிற்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் போலியான கையெழுத்து உள்ளது என்று சர்ச்சை எழுந்துள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை வழங்குகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக திருநாவுக்கரசரை நியமிக்க கூடாது என தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் பலர் கையெழுத்திட்டு கட்சியின் தேசிய தலைமைக்கு கடிதம் அனுப்பியிருந்த நிலையில் அந்த கடிதத்தில் இருப்பது தங்கள் கையெழுத்தல்ல என சிலர் கூறியுள்ளனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த ஈ.வி. கே. எஸ். இளங்கோவன் ஜூன் மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார். ஆனால் அடுத்த தலைவராக இதுவரை யாரும் அறிவிக்கப்படவில்லை. தமிழக காங்கிரஸ் கட்சியின் அடுத்த தலைவராக யாரை அறிவிப்பதென தேசிய மட்டத்தில் ஆலோசனை நடந்து வருவதாக கூறப்படும் நிலையில், காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலர் திருநாவுக்கரசர், சுதர்சன நாச்சியப்பன் என பலரது பெயர்கள் அந்த பதவிக்கு அடிபட்டு வருகின்றன. இந்த நிலையில் திருநாவுக்கரசரை புதிய தலைவராக நியமிக்க கூடாது என வலியுறுத்தி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கும் துணைத் தலைவர் ராகுல் காந்திக்கும் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டது. இதில் 39 மாவட்ட தலைவர்களின் கையெழுத்துகள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் தான் கையெழுத்திடாமலேயே தன்னுடைய கையெழுத்து அதில் இடம்பெற்றிருப்பதாக கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் எம் என் விஜயசுந்தரம் பிபிசி தமிழோசியிடம் கூறினார்.
எனக்கு அந்த கடிதத்துக்கு எந்த வித சம்பந்தமும் இல்ல சார். என்னுடைய கையெழுத்துங்கிறது உண்மை, ஆனா அந்த கையெழுத்தை ஸ்கேன் பண்ணி அதை இணைச்சிருக்காங்க. அந்த வருகை பதிவேட்டுல கையெழுத்து போடும் பாருங்க, மாவட்ட தலைவர் கூட்டம் நடக்கும் போது அதுல இருந்து ஸ்கேன் பண்ணி அதை ஊட்டிருக்காங்க. அந்த கடிதத்தை யாரு முன்னாடி அனுப்பிச்சாங்களோ அவங்க செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஒரு மூணு கையெழுத்து போட்டுருக்கு பாருங்க, அவங்க கூட அனுப்பிருக்கலாம். யார் அனுப்புனாங்கிறது நான் அந்த கடிதத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை சார்.
இந்த கடிதத்திற்கான ஆதரவை திரட்டிய சென்னை மாவட்ட தலைவர்களில் ஒருவரான சிவராமன் திருச்சி மாவட்ட சுங்கச்சாவடிக்கு அருகில் வைத்து விஜயசுந்தரம் அதில் கையெழுத்திட்டதாக கூறினார். இந்த விவகாரம் குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசர் இந்த விவகாரத்தில் தனக்கு இளங்கோவன் மீது சந்தேகம் இல்லை என்று தெரிவித்தார்.
சில பேருக்கு தகவல் இந்த மாதிரி வரணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சில பேருக்கு தகவலே டிவியில தான் பார்த்து அவர்கள் கையெழுத்து போட்டது அவர்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அவங்களை கையெழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது வந்து ஃப்ராடாக செய்யப்பட்டிருக்கிறது, ஃபோர்ஜரியாக பண்ணப்பட்டிருக்கிறது. எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் கிடையாது, யார் மேலேயும் சந்தேகம் கிடையாது. இன்னமும் எனக்கு வந்து ரொம்ப இளங்கோவன் அவர்கள் என்னுடைய நண்பர் தான். அவருக்கு நான் மேலும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதற்கிடையில் இன்னும் சில தினங்களில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவரை கட்சி தலைமை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
முரளிதரன். ஒரு குற்றவாளிக்கு வழங்கப்படும் ஆயுள் தண்டனைகளை அவர் ஏக காலத்தில் அனுபவித்தால் போதுமானது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது பற்றி டெல்லியில் உள்ள சட்ட விவகார செய்தியாளர் ஜே வெங்கடேசனிடம் கேட்டேன்.
ராஜீவ்காந்தி கொலை வழக்குல வந்து அவங்க ஒரு அம்சம் என்ன டீல் பண்ணாங்கன்னா, ஆயுள் தண்டனை எவ்வளவு, எத்தனை வருஷம் வந்து, நிறைய 15 வருஷம், 20 வருஷம், 25, 30 அது மாதிரி தண்டனை எல்லாம் கொடுக்கலாமா, இல்ல ஆயுள் தண்டனைனா என்ன, 14 வருஷமா, 15 வருஷமா என்ன, இல்ல ஆயுள் முழுக்கமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணிருந்தாங்க முன்னாடி. இப்ப அவங்க என்ன சொன்னாங்க, கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் டிசம்பர்ல அந்த ராஜீவ்காந்தி கேஸ்ல ஆயுள் தண்டனைன்னா ஆயுள் முழுவதற்கும் அப்படின்னு அவங்க கிளாரிபிகேஷன் விளக்கம் கொடுத்தாங்க. இப்ப அது அந்த ஜட்மெண்ட்டுக்கு பிறகு என்னன்னா, இப்ப இந்த சில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டுல பிரேமானந்த வழக்கு 2 ஆயுள் தண்டனை, சாதாரண ஆயுள் தண்டனை ஏக காலத்துல அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க, இவங்க வந்து அடுத்தடுத்து அனுபவிக்கணும்னு சொல்லிட்டாங்க பானுமதி. அந்த ஜட்மெண்ட்டுக்கு பிறகு என்னன்னா, பல்வேறு கோர்ட்ல வந்து என்னன்னா, இப்ப வந்து 4 மர்டர், 5 மர்டர், இல்ல மர்டர் வித் டெக்கார்டி ப்ரூட்டல் மர்டர் அந்த மாதிரி இருந்ததுனாக்க 2 லைஃப் சென்டென்சஸ், 3 லைஃப் சென்டென்சஸ் அப்படிலாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் இஷ்யூ. இப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அது மாதிரி கொடுக்க முடியாது, ஏக காலத்துலதான் அனுபவிக்கணும் அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க.
ஜே வெங்கடேசன். சேலம் மாவட்டத்தில் பாலம் கட்டுவதற்கு எதிரான போராட்டத்தில் கைதாகியுள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர் பியூஷ் மனுஷை சித்திரவதையில் அவர் சிறையில் சித்திரவதை செய்யப்பட்டுள்ளார் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்த செய்தியை தருகிறார் முரளிதரன்.
போராட்டம் ஒன்றை நடத்தியதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் முள்ளுவாடி என்ற இடத்தில் புதிதாக ரயில்வே மேம்பாலம் ஒன்றை கட்ட அரசு திட்டமிட்டுள்ளது. அப்படி மேம்பாலம் கட்டும்போது மாற்று வழிகளை ஏற்பாடு செய்ய வேண்டுமென்றும், முறையாக நிலங்களை கையகப்படுத்திய பிறகே கட்டுமான பணிகளை துவங்க வேண்டுமென்றும் கூறி சேலம் மக்கள் குழுவைச் சேர்ந்தவர்கள் கடந்த வாரம் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதையடுத்து பியூஷும் அவரது குழுவைச் சேர்ந்த கார்த்திக் ஈஸ்வர் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் கார்த்திக் ஈஸ்வர் ஆகியோருக்கு மட்டும் ஜாமீன் வழங்கப்பட்டது. பியூஷ் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருக்கும்போது பியூஷ் 30க்கும் மேற்பட்ட காவலர்களால் கடுமையாக தாக்கப்பட்டதாக அவரது மனைவி ஊடகங்களில் குற்றம் சாட்டினார். இதையடுத்து சேலம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மீண்டும் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டிருப்பதால் பியூஷின் மனைவி மோனிகாவே நீதிமன்றத்தில் அவருக்காக வாதாடினார். இதுகுறித்து பிபிசி தமிழோசியிடம் பேசிய மோனிகா,
அவங்களுக்கு பில் கொடுக்கறதுக்கு இஷ்டம் இருந்துச்சு. கொஞ்சம் பிபி பப்ளிக் பஸ் கிட்ட கொஞ்சம் புடிவாதம் தான் இருந்தாங்க, நீங்க பெயில் கொடுக்க கூடாது அத்தனை கேஸ் இருக்கு அவர் மேல. ஜட்ஜ் பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருந்தாங்க பியூஷ் பத்தி. ஆனா பிபி சொன்னனால்தான் அவங்க வண்ணால் தள்ளி வச்சிருக்காங்க, கண்டிஷனல் பெயில் கொடுப்பாங்க
என்று தெரிவித்தார். பியூஷிற்கு ஜாமீன் வழங்குவதற்கு அரசு தரப்பு நிபந்தனைகளை விதிக்க விரும்புவதாலேயே ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சமூக வலைதளங்களில் பியூஷிற்கு ஆதரவாக பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. சேலம் மாவட்டத்தில் குப்பைகள் கொட்டப்பட்டு மோசமான நிலையில் இருந்த மூக்கநேரி என்ற ஏரியை பியூஷும் அவரது குழுவினரும் மக்களுடன் இணைந்து சுத்தம் செய்து மீண்டும் அதை பயன்படுத்தும் நிலைக்கு கொண்டு வந்தனர். இதேபோல சில இடங்களில் வனப்பகுதிகளையும் உருவாக்கியுள்ளனர்.
முரளிதரன் வழங்கிய இந்த குறிப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.